திருவாசகம் சிவபுராணத்தில் இன்று ஆறாவது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் உயிர்களை உலகிலே தோற்றுவித்து உலகியலிலே வாழ வைக்கிறான். உலகியல் வாழ்வுதான் இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகியல் வாழ்வு என்றால் வீடு, பணம், மனைவி, பிள்ளைகள், பூமி, இந்த மாதிரியான வாழ்வு, பட்டம் பதவி எல்லாமே அரசன் வரையிலும், இது உலகியல் வாழ்வு. இந்த உலகியல் வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி இருக்கவன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நாள் வேகமாகவே தான் இருக்கும். அது வேகம் என்று சொன்னால், ஒன்று பெற்றுவிட்டால் அதோடு நின்று விடாமல் இன்னொன்றையும் பெறலாம் என்கின்ற வேகம். ஒன்றை பெற்றுவிட்டால் இன்னொன்றையும் பெறலாம் என்றுதான் உலகியல் வாழ்விலே மனிதர்களுக்கு எண்ணம் உண்டாகும். ரெண்டு நாலு காணி நம்ம கிட்ட இருக்குதுன்னா அதோட போதும் இருக்க முடியாது. அடுத்தாப்புல பக்கத்துல இன்னும் ரெண்டு காணி வாங்கினா தேவலாம், அப்படிதான் இருக்கும். 10 லட்சம் பணம் வச்சிருக்கிறோம்னா அதுக்கு மேல என்னமா இருக்கும், இன்னொரு 10 லட்சம் சேர்ந்தா தேவலாம் இருக்கும். இதுதான் வேகம். இதுதான் வேகம். கீழே ஒரு உறுப்பினரா இருக்கிறவனுக்கு என்ன வரும், ஒரு கவுன்சிலரா வரலாமேன்னு. அப்புறம் கவுன்சிலர் ஆயிட்டான்னு அப்புறம் என்னமா என்ன ஒரு சேர்மன் ஆகலாம்னு என்ன வரும். அப்புறம் சேர்மன் ஆயிட்டான்னா என்னமா ஒரு எம்பி என்ன எம்எல்ஏ ஆகலாம்னு என்ன வரும். எம்எல்ஏ ஆயிட்டா அப்புறம் என்ன வரும், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம். அப்படி ஒன்றை ஒன்றை விட ஒன்று கூடுதலாகவே மேலேயே போக சொல்லும். அதுக்கு எவ்வளவு வேகம் இருக்கும் தெரியுமா மனசுக்கு? இப்படியாகவே உலகியல் வாழ்வு முழுவதும் சென்று கொண்டே இருக்கும், போதும் என்று நின்று விட முடியாது. அப்படி சென்று கொண்டிருப்பதில் ஏதாவது நிம்மதி இன்ப நிறைவு இருக்குமானா? இருக்காது. இன்பம் போல இருக்கும், அப்புறம் துன்பமாக இருக்கும் உடம்புதான். அப்படியே அது இருந்தாலும் அந்த வாழ்வு நிலை இல்லாமல் அதை விட்டு விட்டு போய்விட முடியாது. அரசனா இருக்கிறான், அரசனா இருக்கிறவன் அப்படியே இருக்க போறான், காலமாகி விடுவான் அல்லது பதவி போய்விடும். ஆகையினாலே நிலையில்லாத பொருளிலே உயிர்கள் வேகத்தோடு சென்று உண்டு. அந்த வேகம் மனோவேகம் என்று சொல்லப்படும். அந்த வேகத்தை மனோவேகம், எல்லா வேகங்களிலும் மிக அதிகமாக உள்ளது மனவேகம். உலகியல் வாழ்வு வேகத்தோடு தான் சென்று கொண்டிருக்கும். அது நிறைவுடைய வாழ்க்கையாக முடிவு பெறாது, குறைவுடைய வாழ்க்கையாகத்தான். அது ஒன்றும் இல்லாதவன் காலமானான்னா ரொம்ப கவலை இருக்காது. ஏராளமா சொத்து வச்சிருக்கிறவன் போகும்போது என்னமா போவான், அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா ஐயோ தனியை விட்டுட்டு போறமே அப்படின்னு எவ்வளவு கவலைப்படுவான் தெரியுமா? ஒன்னும் இல்லாதவனுக்கு அந்த கவலை இருக்காது. ஆகையினாலே அப்படி உலகியல் வேகத்திலே செல்லும் போது அருளை பற்றி நாட மனசு வராது. உலகியல் வேகத்திலே சென்று கொண்டிருக்கும் போது இப்ப பட்டம் பதவி பணம் வீடு பொருள் தேட இப்படியே போயிட்டு இருக்கும் போது அருளிலே கடவுளை அடையலா என்கின்ற எண்ணம் நம்ம எல்லாம் வராது. வராது அல்லவா? நேரமே இல்லைன்றான்ல பல பேர், அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறான். அதனாலே வந்து அருளை நாடமாட்டார்கள். அருள் அவர்களுக்கு பெரிதாகவும் தெரியாது. அருள் பெரிதாகவும் தெரியாது. பொருள் தான் பெரிதா தெரியுமே தவிர அருள் பெரிதாக தெரியாது. ஆகவே அதற்கு அந்த உயிருக்கு பக்குவம் வந்து நல்ல பெரியோர்கள் மூலமாக அருள் நூலை கேட்டு படித்து அதன் பிறகு பல பிறவிகளிலே கொஞ்சம் கொஞ்சமா செய்த புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த புண்ணியங்கள் எல்லாம் முற்றி ஒரு குறிப்பிட்ட எல்லை வருங்காலத்திலே அவனுக்கு ஞானாசிரியன் வருவான். அப்படி ஞானாசிரியன் வந்தான்னா அந்த உலகியல் வேகத்தை எல்லாம் அடக்கி விடுவான். உலகியல் வேகத்தை அடக்கி அருளிலே செல்லும்படியாக செய்துவிடும். அருளிலே சென்றால் வேகம் இருக்காது, அசாந்தம் இருக்கும். அருள் வாழ்விலே சாந்தம் இருக்கும், உலகியல் வாழ்விலே வேகம் இருக்கும். உலகியல் வாழ்விலே இருக்கும் போது எவ்வளவு வேகம் வருது தெரியுமா? மனைவி மேல வேகம் வருது, பிள்ளைகள் மேல வேகம் வருது, பக்கத்து வீட்டுக்காரன் மேல வருது, அப்பா மேல கோபம் வருது, அம்மா மேல கோபம் வருது, எல்லாமே வேகம்தான், எல்லாம் வேகம்தான். ஆகையினாலே இந்த வேகம் எல்லாம் எப்பொழுது துறையும் என்று கேட்டால் ஞானாசிரியன் வந்து அந்த மனவேகத்தை தடுத்து தன்னை நனையும்படியாக செய்து விட்டானால் அந்த வேகம் தொலைந்து விடும். ஆகவே மாணிக்க வாசகர் முதலமைச்சராக இருந்தார், எவ்வளவு வேகம் இருந்திருக்கும்? சாதாரணமா இருக்கிறவனுக்கே எவ்வளவு வேகம் இருக்குதுன்னா முதலமைச்சருக்கு எவ்வளவு வேகம் இருக்கும்? அப்படி உலகியல் அரசியல் நடத்தும் காலத்திலே இருந்த வேகம், அருளிலே செல்லாமல் இருந்த அந்த தன்மை, இவைகளையெல்லாம் ஞானாசிரியனாக எனக்கு திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருந்து சுவாமி என்னுடைய வேகத்தை தடுத்து என்னை ஆண்டு கொண்டான். அப்படி ஆண்டு கொண்டவனாகிய பரமேஸ்வரனுக்கு என்ன பெயர் என்று கேட்டால் வேந்தன் என்று பெயர். வேந்தன் என்று சொன்னால் அரசன் என்பது ஒரு அரசன் ஒருவன் தான் வேகத்தை தடுக்க முடியும். அரசன் ஒருவன் தான் வேகத்தை தடுக்க முடியும். அதனாலே அவன் அரசனாக வந்தான், ஞானாசிரியனாக வந்தான், என்னுடைய வேகத்தை தடுத்தான், கெடுத்தான், வேகத்தை கெடுத்து என்னை ஆண்டு கொண்டான். வேகத்தை கெடுத்து ஆண்டு கொண்டான். அது எப்படி ஆண்டு கொண்டான் என்று கேட்டால் புன்னறி அதனை செல்லும் போக்கியனை விலக்கி மேலான் அன்னறி ஒடுகச் செய்து நவையரு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவனை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி என்பது கந்த புராணம். அதனாலே தவறான வழியிலே செல்லுகின்ற அந்த போக்கை விலக்கி உலகியலிலே செல்லுகின்ற அந்த வேகத்தை தவிர்த்து தன்னை நினையும்படியாக செய்து திருவருளிலே என்னை வாழ வைத்தான் என்று இந்த வரியிலே சொல்லுகிறார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடிவில். அதனாலே உயிர்களுக்கு பக்குவம் வருங்காலத்திலே குருநாதன் வருவான். இப்ப மனுஷன் என்னமா இருக்கிறான் கல்யாணம் பண்றவர்ல என்ன வேகம் அலைறான் தெரியுமா? அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, பயலுக்கு ஒரு காலு கட்டு போட்டுட்டு அந்த வேகம் எல்லாம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. காலு கட்டுன்னு இருப்பா கல்யாணத்துக்கு கேள்விப்பட்டிருக்கியா? அப்புறம் வேகம் எல்லாம் அம்மா வந்து அடங்கிடும். அம்மா வந்துட்டான்னு வச்சுக்கோ, சாந்தத்தை உண்டு பண்ணிடுவோம், அவள்கிட்ட வேகத்தை காட்ட முடியும். ஆகையினாலே அது போல பக்குவம் வருங்காலத்தில் ஆச்சாரியன் வந்து ஆன்மாவில் இருக்கின்ற அந்த வேகத்தை தரும், புரியுதா? ஆகவே இப்படி ஆச்சாரியன் வந்து எனக்கு இருந்த வேகத்தை கெடுத்து, உலகியலிலே செல்லுகின்ற வேகத்தை கெடுத்து ஆண்டு கொண்டான். தனக்கு அடிமையாக ஆக்கி, ஆண்டு கொண்டான, தனக்கு அடிமையாக ஆக்கி. அப்படிப்பட்ட அரசனுடைய திருவடிகள் வெல்க. பிறப்பருக்கும் பிங்ககன்றன் பெய்களல்கள் வெல்லு. பிறப்பு அறுக்கும் பிங்ககன், பிங்ககன் என்பது தலையிலே பல பொருள்களை வச்சிருப்பதனால அவனுக்கு பிங்ககன் என்பது ஒரு தலையிலே வந்து என்னென்ன இருக்குது? சிவருமான் தலையில சந்திரன் இருக்குது, கங்கா நதி இருக்குது, பாம்பு இருக்குது, கொன்றை இருக்குது, என்னென்னமோ எல்லாம் இருக்குதுங்கிறாக. அப்படிப்பட்ட தலைக்கோலமுடையவன் பிங்ககன் என்றால் தலைக்கோலமுடையவன். அவன் என்ன செய்வான் என்று கேட்டால், தன்னை அடைந்தவருடைய பிறப்பை அறுத்து விடுவான். பிறப்பை அறுப்பது என்று சொன்னால் இன்னொரு தாய் வயிற்றிலே போய் புகுந்து பிறக்கிற வேலை இல்லாமல் செய்து விடும். இது உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமையே இருக்கும். அது எப்படின்னு கேட்டா, இப்ப பிறந்திருக்கிறவன் பிறந்திருக்கிறவன் வாழ்ந்து விடுறமா, அப்புறம் என்ன ஆகும்? இறந்து போவோம். கவலையா இருக்குது, இறந்து போகுமா? சரி, இறந்தால் அப்புறம் என்ன வரும்? பிறப்பு. பிறப்பு அப்புறம் இறப்பு, இறப்பு பிறப்பு, இப்படி மாறி மாறி வரும். இந்த காற்றாடிய போல சுத்திக்கிட்டே இருக்கும். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. அதனாலே ஞானம் பெற்றவர்கள், ஞானம் உடையவர்கள், அருள் நிலையிலே செல்லுகின்றவர்களுக்கு பிறப்பது வேதனையா இருக்கும். மாதா உடல் செழித்தால் வல்வினையன் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ்சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையில் வராமல் கா என்று ஞானிகள் வேண்டுவார். அஞ்ஞானிகளுக்கு இந்த பரப்பை பத்தி எல்லாம் தெரியாது. அஞ்ஞானிகளுக்கு இந்த பரப்பை பத்தி எல்லாம் தெரியாது. ஞானிகளுக்கு பிறக்கிறது வேதனையா இருக்கும், கவலையா இருக்கும், பிறக்கப்படாது. அதனாலே அப்படிப்பட்ட ஞானமுடையவருடைய பிறப்பை அறுத்து விடுகிறான். பிறப்பு வேணுமா வேண்டாமா என்றால், பிறப்பு வேண்டானதான் சொல்லுவோம். என்ன காரணம் என்றால், பிறந்து எவ்வளவு கஷ்டத்தை அடையிறான், எவ்வளவு கஷ்டத்தில் எங்கேயோ ஒருத்தன் கஷ்டம் இல்லாம இருக்கலாம், இருப்பானா? இருக்க மாட்டான். அவனுக்கும் ஏதோ ஒரு வகையில கஷ்டம் இருக்கும். அதனால பிறப்பு என்றால் துன்பத்தை உடையது. அதனால பரமேஸ்வரன் ஒருவன் தான் பிறப்பை அறுப்பவன். சிவபெருமான் ஒருவன் தான் பிறப்பை, மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் பிறப்பை நீக்குகிற அந்த தொழில் தெரியாது. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் புரியுதா? மற்ற தெய்வங்கள்லாம் பிறப்பை நீக்க முடியாது. பரமா பெருமாள் நாராயணர், நாராயணர் அதுக்கு மேல இந்திரன் சந்திரன் குபேரே வாயு வருணன் எல்லாருக்கும் பிறப்பு உண்டு அவங்களுக்கே. அதனால அவங்க பிறப்பை நீக்க, பிறப்பே இல்லாதவனாகிய பரமேஸ்வரன் ஒருத்தன் தான் பிறப்பை நீக்க முடியும். இனிமேல் பரவாமல் இருக்கின்ற நிலை. அதனால பரவாமல் இருக்கிறதா சிறப்பான ஒரு வரம். இறவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பரவாமை வேண்டும் என்று பாடுகிறாள் காரைக்காலம்மையார். ஆகையினாலே அப்படி பரப்பறுக்கும் பிங்ககன்றன் பெய்கடலில் வெல்க. இவையாலே திருவடி யாய் அந்த கடல் அருள் நிறைந்திருப்பதனால பெய்கடல் என்பது. பெய்கடலில் வெல்க, புறத்தாருக்கு சேயோன்றன் பூங்கடலில் வெல்ல. புறத்தாருக்கு சேயோன்றன் பூங்கடலில் வெல்ல. புறத்தார் என்று சொன்னால் சுவாமியை நினையாதவர்களாயிருக்கின்ற அந்நியர்கள், நினைக்கின்றவர்கள் அகத்தார்கள் சொந்தக்காரர்கள், நினைக்காதவன் அந்நியர்கள். அவன் வந்து அந்நியனா இருந்தாலும் அவன் வேணுங்கிறதெல்லாம் அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான். யாருக்கு? நினைக்காதவனுக்கும். சாமி கும்படாதவனுக்கு என்ன பண்றான் சாமி? அவனுக்கு சோறும் போடுறான், பொண்டாட்டி உள்ள பணம் காசு வீடு காசு பட்டம் பதவி அதிகமாக கூட கொடுக்கறான். ஏன் என்னென்றால், அவனுடைய புத்திரர்கள் தான் எல்லாருமே. நினைக்கிறவனும் அவனுடைய புத்திரர்கள் தான், நினையாதவர்களும் அவனுடைய புத்திரர்கள் தான். ஒரு பய அப்பா அம்மாவை கும்பிடுறான், இன்னொரு பய திட்டுறான். ஒரு பய கும்பிடுறான், இன்னொரு பய திட்டுறான். திட்டுறான்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு போடாம விடுவார்களா? பங்கு கொடுக்காம விடுவார்களா? எல்லாம் தானே கொடுத்தாகணும். புறத்தார் என்று சொன்னால் சுவாமியை சிந்திக்காதவள், மனத்தாலே நினைக்காதவர்கள், வாழ்த்தாதவர்கள், கும்பிடாதவர்கள், சாமியே கும்பிடாம புறத்தார்கள். அவர்களுக்கு எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், தூரத்தில் இருக்கிறான். கடவுள் தூரமாக இருக்கிறார். அப்படி புறத்தாருக்கு சேயோன் என்றால் தூரத்தில் இருப்பவன் பொருள். சேயோன் என்றால் தூரத்தில் இருப்பவன் என்பது. அதனாலே கடவுளை நினைக்கின்றவர்களுக்கு கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால் பக்கத்துல இருக்கிறான். இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்லவா, பக்கத்துலதான் இருக்காரா, ஆனா தெரியாம இருக்கிறான். அவ்வளவு தெரியாம இருக்க, தெரிஞ்சா என்னென்ன கேட்டானா என்ன பண்றதுன்னு பயந்து விடு. தெரியாம இருக்கிறான். நினைக்கின்றவர்களுக்கு பக்கமாக இருக்கிறார், நினைக்காதவர்களுக்கு தூரமாக இருக்க. நினையாத பாவிகளை நீங்க கொண்டார் என்பது அப்பர் தேவாரம். அதனாலே புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கடல், சேயோன்னா தூரத்தில் இருப்போம். கரங்குயுவார் உண்மைகளும் கூண்களில் வெல்ல, கரங்குயுவார் உண்மைகளும் கூண்களில் வெல்ல. கரம் என்றால் கை, கரம் என்றால் கை குவிதல். இந்த கும்பிடுங்கிறது மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. இப்ப சாமியை கண்டவுடனே என்ன பண்றோம், பெரியோர்களை கண்டவுடனே என்ன பண்றோம், இது ஒரு பெரிய, இது ஒரு முத்திரைன்னு, நமஸ்கார முத்திரைன்னு சொல்றது. இந்த முத்திரைய நமஸ்கார முத்திரை, கும்பிடுறது இப்படித்தான் கும்பிடணும். இந்த பாரு இப்படித்தான் கும்பிடுதல். இந்த இடது கை பெருவர்கள் உள்ளேயும் வலது கை பெருவர்கள் மேலேயும் இப்படித்தான், இதான் நமஸ்கார முத்திரை. இப்படி அல்ல, மிக முக்கியமானது. இதுக்கு நமஸ்காரம், வடமொழியிலே நமஸ்காரம்னு சொல்லுவோம். இப்படி இந்த குவிதல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயங்கள் என்று கேட்டால், ஒன்று கூடுதல், ஒன்று கூடுதல். இப்ப இது பிரிஞ்சிருக்குதா, சாமியை கண்டவுடனே கும்பிடுறோம். அது என்ன குறிப்புன்னு கேட்டா, சுவாமி நீ வேறையா இருக்கிற, நான் வேறையா இருக்கிறேன், ரெண்டு பேரும் ஒன்னா ஆகணும் சாமி அப்படிங்குற. நீ வேறையா இருக்கிற, நான் வேறையா இருக்கிறேன், அப்படி இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னா ஆகணும் சாமி. அதுக்குதான் இந்த கும்பிடு. இதான் முக்கியமான ரகசியம். ஒருத்தட்டையும் சொல்லி ஆதிக்கணும், இவ்வளவு பேத்துக்கு தெரிஞ்சது, வேற ஒருத்தட்டையும் சொல்லி கூடாது. நீ வேறேனாது இருக்க, நான் வேறேனாது இருக்க, நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூட. அது இந்த வலது கை சிவம், வலது கை சிவருமான், இடது கைதான் நம்ம. இந்த ரெண்டு கைக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நன்றாக தெரியும். வலது கை உயர்ந்தது, இடது கை தாழ்ந்தது. விளங்குதா, இதுவும் கைதான், இதுவும் கைதான், இதுவும் அறிவுதான், இதுவும் அறிவுதான். இது பேரறிவு, இது சிற்றறிவு. அதனால சிவத்தோடு ஆன்மா கூடுதல், சிவத்தோடு ஆன்மா கூடுதல். இந்த உண்மையை உள்ள வச்சுதான் கும்பிடுற வணக்கம். விளங்குதா, அதையினாலே நீ வேறாக இருக்கப்படாது, நான் வேறாக இருக்கப்படாது. இருவினமும் மரமும் வர இரவியோடு பரவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரம சுகம், இருக்கும் வகை பரம சுகம். பரமசிவாதாருள வேணும், யாரும் பரமசிவம் இருக்கும் வகை பரம சுகம். அதனை அருள் எடைமறுதல் யகநாயகா லோகநாயகா எமைய ஒரு பாட்டு கடைசி அருமையான வாக்கியம். யாரு பாட்டு, அதனாலே இப்படி கரங்குயுவார், கரம் குவிவார், கைகால் குப்பித்தொழிய கடிமாமல் ஊவி நன்று என்பது அப்பர் தேவார். அதனாலே இந்த கையிலே அஞ்சு, இந்த கையில அஞ்சு, இந்த கையில எத்தனை விரல் இருக்குது, அஞ்சு, இதுலயே அஞ்சு இருக்கு. இந்த அஞ்சு அஞ்சு பத்து ஒன்னா சேரும், பத்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இவைகளெல்லாம் ஒடுங்கிடணும். ஞானேந்திரியம் போற வழியிலே போகாமல், கண்மேந்திரியம் போற வழியிலே போகாமல், இந்த ஞானேந்திரியம் அஞ்சும் கண்மேந்திரியம் அஞ்சும் ஒன்னா சேர்ந்துக்கணும். அதுதான் கும்பிடும். அப்படி கரம் குவித்து கும்பிடுகின்றவர்கள அவன் உள்ளத்திலே மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறான். கரங்குயுவார் உண்மகிழும் கூன், மகிழும் கூன், அதனால மகிழ்ச்சி அடைகிறான். கும்பிடுறவளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். இப்ப நம்மள ஒருத்த கும்பிட்டா என்ன நினைப்பா, சந்தோஷமா. ஆனா எல்லா கும்பிடும் சிவனுக்குத்தான் போய் சேர்ந்த நமக்கெல்லாம் கிடையாது. இப்ப என்ன கும்பிடுறீங்கன்னு வச்சுக்க, அந்த நமஸ்காரம் எனக்கு கிடையாது. பின்ன யாருக்கு, எல்லாமே சிவனுக்கு. உன்னை வணங்கில் ஒருவர் எமது உள்ளுறையை நிம்மலனுக்கு என்றே நினை. உனக்கு இல்ல இந்த நமஸ்காரம், உள்ள இருக்கிறாம்பாரு அந்த ஆளுக்கு. உன்னை வணங்கில் ஒருவர் எமது உள்ளுறையை நிம்மலனுக்கு என்றே நினை என்பது சைவ சபையின் நெறி. அதனாலே நமஸ்காரம் ஒருத்தர் நம்ம பண்ணுகிறார் என்றால் நமக்கு அல்ல, நமக்குள்ளே இருக்கிற இறைவனும். அதனால கரங்குயுவார் உள் மகிழும் கோன், அதனால கோன் என்கின்ற தலைவனுடைய திருவடிகள் வெல். இப்படி கரங்குவித்தல் என்பது நெஞ்சுக்கு நேராகும். இப்ப கும்பிட்டமன்ன இயல்பாக எங்க வரும்? நெஞ்சுக்கு தான். இந்த கை எங்க வர? நெஞ்சுக்கு தான். சாமி எங்க இருக்காரு? நெஞ்சிருத. அந்த குறிப்புலதான் கும்பிடுறேன். இப்ப கும்பிட்டவன எங்க யாரும் கையே நேர நெஞ்சுக்கு தேவரும். இதய கமலத்தூரும் தேனவன் மலர் மிசை ஏயினான் மானடி சேரும். இதயத்தாமரையில சுவாமி இருக்கிறார், நெஞ்சிலே சுவாமி இருக்கிறார். அதனாலதான் இப்படி கும்பிடும். சாமி எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. காட்டு விளங்குதா? இது கரம் குவித்தல். அதற்கு மேல சிரம் குவித்தல், கரம் குவித்தல், அதற்கு மேல சிரம் குவித்தல். இந்த கும்பிடுறதுல வந்து தேவர்களுக்கெல்லாம் நெற்றிக்கு நேராக கும்பிடுவேன். பரமவிஷ்ணு இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் நெற்றிக்கு நேராக, அன்பர்களுக்கு நெஞ்சுக்கு நேராக, அன்பர்களுக்கு நெஞ்சுக்கு நேராக, தேவர்களுக்கு பிரம்மா விஷ்ணு இந்திரஞ்சந்திரன் சூரியன் முதலான தேவர்களுக்கெல்லாம் நெற்றிக்கு நேராக. சிவபெருமான ஒருவனுக்கு தான் இந்த கும்பிடு. எந்த கும்பிடு? இந்த கும்பிடு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய ஆடுகளாயிருவீங்க. இந்த கும்பிடு எங்க இருக்குது? இப்ப எங்க இருக்குது? தலைக்கு மேல 12 அங்குலத்துல இருக்கு. சாமி இங்க இருக்கிறாரு, சாமி இங்க இருக்கிறாரு, சாமி இங்க இருக்கிறாரு, சாமி இங்க இருக்கிறாரு. விளங்குதா? சாமி நெஞ்சில் இருக்கிறாருப்பா. அப்புறம் எங்க இருக்காரு? புருவ மத்தியில் இருக்கிறாரு. புருவ மத்தி அதான் தியானத்தான். அப்புறம் சதசில் இருக்கிறாரு. தலைமேலான் மனத்தகத்தான், தலைமேலான் வாக்கின் உள்ளான், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், இமயவர்தன் சிரத்தின் மேலான், ஏழண்டத்து அப்பாலான் இப்பார்ஜும் போல் புனத்தகத்தான், நறுங்கொன்றை போதினுள்ளான், பொறுப்படையான் நெருப்படையான், காற்றின் உள்ளான், களத்தகத்தான், கைலாயத்து உச்சியுள்ளான், காலத்தியான் அவன் ஏற்கண்ணுள்ளான். சுவாமி மனசுல இருக்கிறாரு, வாக்குல இருக்கிறாரு, கண்ணுல இருக்கிறாரு, புருவத்தில் இருக்கிறாரு, தலையில் இருக்கிறாரு, தலைக்கு மேல 12 அங்குலத்துல நாட்டியம் ஆடுறாரு. ஆயிர இதழ் தாமரையில தலைக்கு மேல 12 அங்குலத்துல ஆயிர இதழ் தாமரை, தாமரை இதுவாரு, ஆயிர இதழ் தாமரை எப்படி இருக்குது? அந்த ஆயிர இதழ் தாமரையில நடனாசபுரமா நாட்டியம் ஆடுறாரு. அப்படி தியானிக்கிறார். அதனாலதான் இங்க இதுக்கு துவாத சாந்தம். துவான்னா 2, தசம்னா 10, 12 அங்குலம். துவாத சாந்தம், துவாத சாந்தம். ஆகையினாலே அப்படி 12 அங்குலத்துக்கு மேல சுவாமி இருப்பதனாலதான் அவர்கள் என்ன பண்றானா, இப்படி உயர கும்பிடுகின்றவர்களை உயர வைக்கிறானா, உயர கும்பிடுகின்றவர்களை என்ன பண்றான், உயர வைக்கிறான். சிறங்கூயுவார் உங்களுக்கும் சீரோன் சிறப்புடையவன் கடல்கள் வெளியிடும். அதனாலே பரமேஸ்வரன் ஒருத்தனுக்கு தான் இந்த கும்பிடு, மத்த சாமிகள் அப்படி கும்பிடப்படாது. சிவபெருமார் ஒருவனத்தான் இப்படி தலைக்கு மேல கும்பிடும். சிறங்கூயுவார் உங்குவுக்கும்னா அவர்களை உயர வைப்பார், தாழ வைக்க மாட்டான், மறுபடி பறக்க விட மாட்டான், மேல உயர்ந்த கதியிலே சிவகதியிலே வைப்பார். சிறங்குவார் ஓங்குவுக்கும் சிறுவும் கடலும். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி. ஈசன் என்பது ஈஸ்வரன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த சொல்லினுடைய சுருக்கம். ஈஸ்வரன் என்பதுதான் ஈசன் என்பது. ஈசன் ஈஸ்வரன் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து எல்லாரையும் ஆள்பவன் என்பது. ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்றால் ஐஸ்வர்யத்தை உடையவன், ஐஸ்வர்யத்தை உடை மடமணி. ஈஸ்வரன் என்ற சொல்லு ஐஸ்வர்யத்தை உடையவன், எல்லாரையும் ஆள்பவன், எல்லாருக்கும் மேலே இருந்து எல்லாரையும் அடிமையாக வைத்து அவன் தலைவனாக இருப்பான், அவன் தான் ஈஸ்வரன். அதனாலே பரமேஸ்வரன், சர்வேஸ்வரன், யோகேஸ்வரன் என்றெல்லாம் சிவபெருமானுக்கு பெயர். விளங்குத? வேற யாரையும் அப்படி சொல்றது இல்லை. பணம் நிறைய வச்சிருக்கிறவன கோடீஸ்வரன் சொல்லுவாங்க, பணம் ரொம்ப வச்சிருக்கா அவனுக்கு என்ன பேரு, கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. ஆகையினாலே அதெல்லாம் உபசாரம் தான், அது எல்லாமே உபசாரம் தான். உண்மையிலே ஈஸ்வரன் சிவபெருமான் ஒருவனே, ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே என்றார் போல எல்லாரையும் ஆள்பவன், எல்லா உலகங்களும் அவனுடையது, எல்லாம் உடைமையே, எல்லாம் உடமையே, எல்லாம் உன்னுடைய செயல் என்பது தாய்மானார். எல்லாரும் உலகம் முழுவதும் அவனுடைய உடமை, உயிர்கள் எல்லாமே அவனுக்கு அடிமை, உலகம் எல்லாமே அவனுடைய சொத்து உடமை, உயிர்கள் அவனுக்கு அடிமை. அதுதான் எல்லாம் உடமையே, எல்லாம் அடிமையே என்றார் தாய்மானார். ஆகையினாலே அப்படிப்பட்ட எல்லாரையும் ஆள்வனாயிருக்கின்ற ஈஸ்வரன் ஈசனுடைய திருவடிகளுக்கு வணக்கம். ஈசன் அடி போற்றி, போற்றினா வணக்கம். இப்ப ஈஸ்வரன் கோயில்னா யாராச்சும் தான் சொல்லுவாங்க, சிவன் கோயில் தான் சொல்லுவாங்க,
சிவன் கோயில் தான் சொல்லுவாங்க.
ஈஸ்வரன் இல்ல, ஈஸ்வரன் வேற சிவன்னா வேற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜனங்க நிறைய இருக்கு. திருச்சியில இருந்து ஒருத்தர் வந்தாங்க ஜாதகம் பார்க்க, அங்க ஈஸ்வரன் கோயில் இருந்தா அர்ச்சனை பண்ணுங்கன்னு. அங்க திருச்சியில ஈஸ்வரன் கோயில் இல்லைங்களே அப்படின்னாங்க. திருச்சியிலேயே ஈஸ்வரன் கோயில் இல்லையா, மலைக்கோட்டை பக்கத்திலே இருக்கிறவங்க. ஆகையினாலே அப்படி பரமேஸ்வரன் ஐஸ்வர்யத்தை உடையவன், எல்லாரையும் ஆள்பவன், அப்படிப்பட்டவனாயிருக்கின்ற சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு வணக்கம். எந்த அடி போற்றி, ஈசன் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கின்ற தலைவன். இவருக்கு எப்படி இருக்கிறாரா, மாணிக்க வாசகருக்கு தந்தையாக இருக்கிறார். மாணிக்க வாசகருக்கு தந்தையாக இருக்கு. எந்த என்றாலும் தந்தை என்றாலும் உயிர்களை பொதுவாக அவன் நோக்குதல் வேறு, பொதுவாக நோக்குதல் வேறு. அருக்கண்ணாலே பார்த்து அந்த ஆன்மாவை ஞானமுடையவனாக செய்தல் வேறு. அருக்கண்ணாலே பார்த்து ஞானமுடையவனாக செய்து விட்டால் அந்த ஆன்மாவுக்கு அவன் சொந்த தந்தையாகி விடுகிறான், சொந்தமான தந்தையாகி. அதனால அதுவரையிலும் பொதுவாக இருக்கிறான். இப்ப அரசனா இருக்கிறவன் உலகத்து மக்கள் எல்லாருக்கும் பொது, அவனுடைய புத்திரர்களுக்கு தந்தை. அரசனாக இருக்கிறவன் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தந்தை தான். அவன் அரசன் தந்தைன்னு சொல்றோம், அவனுடைய புத்திரர்கள் சொந்த புத்திரர்களுக்கு தந்தை. ஆகையினாலே ஈஸ்வரடி போற்றி, எந்த அடி போற்றி, எந்த என்னுடைய தந்தையுடைய திருவடிகளுக்கு வணக்கம். தேசன் அடி போற்றி, சிவன் ஜேவடி போற்றி. தேசன் என்று சொன்னால் ஒளிமயமாக இருப்போம். தேசஸ்னு கேள்வி இல்லவா, கேட்டு கேள்விப்பட்டீங்களே, நல்ல தேசஸா இருக்கா ஐயா. தேசஸ்னா வடமொழி, எல்லாமே இதெல்லாம் வடமொழிதான். அது தமிழாக மறியூறுது. தேசன் அடி போற்றி, தேசம்னா ஒளிமயமாக இருப்பவனுடைய திருவடிகளுக்கு வணக்கம். கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் ஒளிமயம்தான். அது பல இடங்கள்ல திருவாசகத்தில் கடவுள் ஒளிமயமாக இருக்கும், ஒளிமயமாக இருக்கிறான், ஒளிந்து கொண்டு இருக்கிறான். இவ்வளவு தேசன் அடி போற்றி, சிவஞ்சேவடி போற்றி. அப்படி ஒளிமயமாக இருக்கிறான், அதற்கு மேலே அம்மங்கல பொருளாக விளங்கும். தேசனடி போற்றி, சிவன் ஜேவடி போற்றி. சிவன் என்று சொன்னால் மங்களத்தை உடையவன். சிவன் என்கின்ற சொல்லுக்கு மங்களம், சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்பது பொருள். அமங்கலம் இல்லாததாய் மங்களம் உடையதாய் இருப்பது சிவம். சிவம் என்ற சொல்லுக்கு சாந்தம் என்பது ஒரு பொருள், சிவம் என்ற சொல்லுக்கு ஆனந்தம் என்பது ஒரு பொருள். விளங்குதா? அதனாலே சிவன் என்ற சொல்லுக்கு பல வகையான பொருள். அதனால அது எந்த வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு உடையது அந்த சிவம் என்கிற சொல். சிவன் நாமம் தனக்கே உடைய செம்மீனி. சிவருவான் ஒருவனுக்குத்தான் அந்த சிவம் என்கின்ற சொல். சிவத்துக்கு நேர் எதிர் சொல் எது என்று கேட்டால் அவம். சிவத்துக்கு நேர் சிவமே பெறும் திரு எய்திற்றிலேன் திருவடிக்காம் போவமே, அவமே பிறந்த என இரவாமல் அன்பு அமுதாலயம் பதவி அருள்வோனே. சிவமலாது அவம அறிவரோ அறிவுடையோரே என்பதெல்லாம் திருமுறைகள். ஆகையினாலே சிவம் அல்லாதது எல்லாம் அவம் என்று. அவம் என்றால் விளங்குதா? காண்பவன் சிவனே ஆனால் அவனடிக்க அன்பு செய்யும் ஆண்பரம் அறந்தன்பாதம் அறந்து செய்ய அறங்களெல்லாம் இன்சயம் என்பது சித்தியார். அதனாலே சிவம் என்ற சொல்லுக்கு மங்களத்தை உடையவன். அதனாலே அப்படிப்பட்ட மங்களத்தை உடையவனாயிருக்கிற சுவாமியினுடைய திருவடிக்கு வணக்கம். சேவடி போற்றி, சேவடி என்றால் சிவந்த திருவடிகளுக்கு வணக்கம். சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. பரமேஸ்வரன் எங்கும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான்.